Honorable Shanmugan Kugadasan, you have 16 minutes.
Me?
Order, please. Niyojya Katha Nayakathuma Moolasana Paminnetha.
Honorable Shanmugam Kugadasan, you may continue.
மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இலங்கையின் இன்றைய பொருளாதாரம் பற்றிய விவாதத்தில் எனது கருத்துக்களை எடுத்துரைக்க விளைகின்றேன். நடுத்தர வருமானம் கொண்ட நாடான இலங்கையானது விவசாயம், கைத்தொழில் மற்றும் சேவைகள் துறைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. பெருந்தோட்ட உற்பத்திகள், ஆடைகள், சுற்றுலா, கட்டுமானம் மற்றும் வெளிநாட்டு பணவு முதலிய துறைகளை பெரிதும் நம்பியுள்ளது. 2020 தொடர்ந்து இலங்கையானது நிதி பற்றாக்குறை, கடன் மற்றும் கட்டமைப்பு சிக்கல்களோடு போராடியது. 2022 ஒரு வரலாற்று பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. இது கடன் சுமை, அந்நிய நாணயம் மற்றும் பற்றாக்குறை, பணவீக்கம் மற்றும் பொது அமைதியின்மை முதலியவற்றால் வெளிப்படுத்தப்பட்டது. 2023-24 மற்றும் 25 ஆகிய ஆண்டுகளில் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முதன்மையான மாற்றங்களை ஒப்பிட்ட அடிப்படையில் இங்கே எடுத்துரைக்க முனைகின்றேன். மேற்படி 3 இலங்கை பொருளாதாரத்தை காப்பாற்றும் போராட்ட காலங்களாக அமைந்தன. கொள்கை மறுசீரமைப்பு, பன்னாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மக்களின் பங்களிப்பு மூலம் மீட்பு பாதையிலே இலங்கை பயணிக்க தொடங்கியுள்ளது. 2023 வணிக பொருளாதார ஏற்றுமதி 11 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. முதன்மையான ஏற்றுமதிகளான தேயிலை, ரப்பர், ஆடை, கைத்தொழில் முதலியன வளர்ச்சியின்றி காணப்பட்டன. உரப்பற்றாக்குறையினால் விவசாயமும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தொழில்துறையும் பாதிக்கப்பட்டது. சேவைகள் துறை குறிப்பாக சுற்றுலா தொடர்ந்து சோர்வாகவே இருந்தது. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்கம் காரணமாக 2024 வணிக பொருள் ஏற்றுமதி சற்று உயர்ந்தது. 12.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது. சேவைகள் துறையில் சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை சேவைகள் ஓரளவு வளர்ச்சி பெற்றன. 2025 வணிக பொருளாதார ஏற்றுமதி வருமானம் 14 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள், மீன்வளத்துறை, வெளியக சேவைகள் முதலியன புதிய வளர்ச்சி தளங்களாக உருவாகியுள்ளதனை அவதானிக்க முடிகின்றது. கட்டுமான நடவடிக்கைகளில் நீடித்த விரிவாக்கமானது 2025 நடுப்பகுதியில் மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. கட்டுமானத்திற்கான கொள்முதல் குறியீடு 2023 52.7 2024 57.2 2025 அது 58.6 காணப்படுகிறது. இது கட்டுமான நடவடிக்கையின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தை குறிக்கின்றது. இத்தகைய கட்டுமானத்தால் உருவாக்கப்பட்ட மீட்சியானது பரந்த பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்துதலாக இருந்தது. 2024 அடையப்பெற்ற 5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு கட்டுமானத்துறை கணிசமான பங்களித்துள்ளது. இலங்கையின் மொத்த ஏற்றுமதி 12.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் மொத்த இறக்குமதி 18.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றது. இந்த சூழலில் வர்த்தக நிலுவை பற்றாக்குறையானது 6 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. 2025 இலங்கையின் மொத்த ஏற்றுமதி 18.2 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகவும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு பிரதேச வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யாவிடின் இலங்கை அரசின் செல்மதி நிலுவை மற்றும் வெளிநாட்டு நாணய இருப்புகளில் தொடர்ச்சியான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஏற்றுமதி பங்களிப்பை வலுப்படுத்துவது இதற்கு இன்றியமையாததாகும். 2023 வெளிநாட்டு பணவரவு 6 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைதல் மற்றும் நாட்டு நிதி நிறுவனங்களின் நம்பிக்கை இழப்பு ஆகியன காரணமாக அமைந்தன. 2024 அரசாங்கம் மேற்கொண்ட நம்பிக்கை மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மேம்பாடு ஆகியவை காரணமாக வெளிநாட்டு பணவரவு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தது. இதே தொடரில் வளர்ச்சி ஏற்பட்டு 2025 வெளிநாட்டு பணவரவு 7 பில்லியன் டாலரை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டு நாணய வருவாயில் இது வெளிநாட்டு நாணய வருவாயில் ஒரு முதன்மையான விடயமாகும். இலங்கையின் பொருளாதார மீட்சியின் மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமானது விலைநிலைத்தன்மையையும் பணவாட்டத்தையும் அடைவதாகும். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் முதன்மை பணவீக்கம் எதிர்மறையாகவே உள்ளது. இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 4.2 எதிர்மறை சதவீதத்தை எட்டியது. இது 2022 ஆண்டில் மிகையான பணவீக்கம் இருந்த நிலைமையிலிருந்து ஒரு அசாதாரண திருப்பு முனையாக காணப்படுகிறது. அண்மை காலமாக மாதாந்த தரவுகள் தொடர்ச்சியான விலை நிலைத்தன்மையை காட்டுகின்றன. பணவீக்கம் 2025 ஆண்டு மே மாதத்தில் 0.7 எதிர்மறை சதவீதத்தை இருந்து 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் 0.6 எதிர்மறை சதவீதமாக குறைந்துள்ளது. இந்த நீடித்த பணவாட்டச் சூழல் ஒவ்வொருவருக்கு நிவாரணம் வழங்குகின்ற அதே வேளையில் பணவியல் கொள்கை நடவடிக்கைகளின் வெற்றியையும் மேம்படுத்தப்பட்ட விநியோக நிலைமைகளையும் பிரதிபலிக்கின்றது. 2022 ஆண்டில் நுகர்வு பணவீக்கம் 50% அதிகமாக இருந்தது. மக்களின் வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 2024 ஆண்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்போடு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் காரணமாக பணவீக்கம் குறைக்கப்பட்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5% இருந்தது. இது இலங்கையின் பொருளாதாரம் வலுவாக மீண்டுள்ளதை காட்டுகின்றது. 2024 ஆண்டில் பொருளாதாரம் 5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமையானது சர்வதேச நாணய நிதியத்தின் 4.5% கணிப்பை விஞ்சியுள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க மீட்சியானது தொழில்துறை மற்றும் சேவைகள் துறைகளில் வலுவான செயற்திறன்களால் உந்தப்பட்டுள்ளது. இது நாடு கடுமையான அந்நிய நாணய மாற்று பற்றாக்குறை எதிர்கொண்ட 2024 ஆண்டின் நெருக்கடியின் ஆழத்திலிருந்து ஒரு வியத்தக திருப்புனையை குறிக்கின்றது. 2018 ஆண்டு தொடக்கம் 2023 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இழந்த பொருளாதார உற்பத்தியின் பாதியை வரும் 18 இலங்கை மீட்டெடுத்துள்ளது. இந்த வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அவவேகமாக உள்ளது என்றும் முன்பாக பொருளாதார நிலைப்படுத்தல் குறுகிய கால கண்ணோட்டத்தை மேம்படுத்துகின்றது என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியானது 2025 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 3.9% 2026 ஆண்டில் 3.4% இருக்கும் என கணித்துள்ளது. இது தற்போதைய உயர்மட்டங்களிலிருந்து மிதமாக இருந்தாலும் நிலையான பொருளாதார உந்துதலை குறிக்கின்றது. அரசாங்க கடன் 2021 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 111.7% இருந்தது. 2024 ஆண்டில் 99.4% ஆக இருந்தது. மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி காரணமாக 2025 ஆண்டில் 96% சற்று குறைந்துள்ளது. 2023 ஆண்டில் நாணய ஒதுக்கம் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி உதவியுடன் 2024 ஆண்டில் நாணய ஒதுக்கம் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தது. 2025 ஆண்டில் ஜூன் மாதத்தில் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் 6.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி வலுவாக உள்ளது. 2024 ஆண்டில் 40 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தங்க ஒதுக்கம் 2025 ஆண்டில் ஜூன் மாதத்தில் 50 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது வெளிப்புற இருப்புகளில் ஏற்பட்ட மேற்படி முன்னேற்றம் எதிர்கால பொருளாதார அதிர்ச்சிக்கு எதிராக முதன்மையான பாதுகாப்பை வழங்குகின்றது. மேலும் இலங்கையின் பொருளாதார மேலாண்மையை மீட்டெடுக்கும் நம்பிக்கையை உறுதி செய்கின்றது. நாட்டின் வேலையின்மையானது 2023 ஆண்டில் 4.7% இருந்து காணப்பட்டது. 2024 ஆண்டில் இது 4.4% காணப்பட்டது. 2025 ஆண்டின் தொடக்கத்தில் 3.8% குறைந்துள்ளது. இது வலுவான தொழிற்சந்தையை எடுத்து காட்டுகின்றது. 2021 ஆண்டில் ஆழ்வீத வருமானம் 3,800 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. மனிதவள அபிவிருத்தி சுட்டி வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. வறுமை அண்ணளவாக 26% இருந்தது. நுகர்வு சுட்டி வீழ்ச்சியடைந்திருந்தது. நிதியுதவிகள் மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக 2021 ஆண்டில் ஆழ்வீத வருமானம் 4,500 US dollars உயர்ந்துள்ளது. மனிதவள சுட்டி சீராக வளர்ச்சியடை கண்டது. வறுமை 24% குறைந்துள்ளது. 2025 ஆண்டில் ஆழ்வீத வருமானம் 4,200 US dollars மேல் இருக்கும் எனவும் வறுமை 22.7% குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நுகர்வு சுட்டி மேலேறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டில் அண்மைக்கால தரவுகள் முதன்மையான பொருளாதார குறிகாட்டிகளின் நீடித்த முன்னேற்றத்தை காட்டுகின்றன. இது மக்களது வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது. எனினும் இவ்வாண்டில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள வரி விதிப்பானது 44% 20% குறைக்கப்பட்டாலும் இது ஆடை ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும். இது இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அண்ணளவாக 25% ஐக்கிய அமெரிக்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வினைத்திறன் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மூளைசாலிகள் வெளியேற்றம், திறன் பொருத்தமின்மை, குறைந்த பணியாளர் பங்கேற்பு முதலியன உற்பத்தி திறனை பாதிக்கும். எனவே இலங்கையானது மரபுசார் ஏற்றுமதிகளில் தொடர்ந்து தங்கியிருக்காமல் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்துவதோடு குறுகிய சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைத்தலும் வேண்டும். மேலும் திறமையற்ற அரச தொழில் முயற்சியாண்மைகளை மறுசீரமைத்து வருவாய் தரக்கூடிய வகையாக மாற்றுவதோடு தனியார் அரசு கூட்டுடைமை முயற்சிகளை ஊக்குவித்தலும் வேண்டும். அதேபோன்று சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து முதலியவற்றை மேம்படுத்தி மனித மூலதனத்தை அபிவிருத்தி செய்தலும் வேண்டும். இறுதியாக என்ற ஒரு ஒழுங்குக்கு ஏற்ப எண்ம மாற்றம், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் பசுமை முதலீடுகளை அதிகரித்தல் முதலியனவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கை பொருளாதாரம் இப்பொழுது மீட்பிலை நோக்கி பயணிக்கின்றது. எனினும் கொள்கை பின்பாங்கல், கடன் சுமை, வறுமை, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை முதலியன இன்னும் தீரவில்லை. அடுத்த 2 ஆண்டுகள் முதன்மையானவை ஆகும். நாம் முன்னேறும் பொழுது பொருளாதார உறுதிப்பாட்டை சமூக சமத்துவத்தோடு சமநிலைப்படுத்துவதிலும் சீர்திருத்தங்களுக்கான அரசியல் ஒருமித்த கருத்தை பெறுவதிலுமே இந்த மீட்சி நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்குமா இல்லையா என்பதை முடிவு செய்யும். குறுகிய கால மீட்சியை நீண்ட கால மீட்சியாக மாற்றுவதற்கு உறுதியான சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கிய கொள்கைகள் பன்னாட்டு ஆதரவோடு மேற்கொள்ளப்பட வேண்டும். இவை இல்லாமல் இந்த மீட்பு தற்காலிகமானதாக முடிவடையும். இலங்கை பொருளாதார மீட்சியில் பெற்றியானது நிதி ஒருங்கிணைப்பு, பணவியல் கொள்கைகள், கொள்கை சீர்திருத்தங்கள், பேரண்ட பொருளாதார நிலைமைகளை தன்மைகளை பேணுவதில் இதே தங்கியுள்ளது. கட்டமைப்பு சீர்திருத்தத்துடன் தொடர்ந்து செயற்படுத்தல், நடுத்தர மற்றும் நீண்டகால வளர்ச்சி திறன்களை உயர்த்துவதற்கு இன்றியமையாததாக இருப்பதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. பொருளாதார மீட்சி இன்னும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் சென்றடையாத சூழலில் வாழ்க்கை தரம் சிறப்பானதாக மாற்றப்பட வேண்டுமானால் வறுமை குறைப்பு முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். இலங்கையின் பொருளாதார மீட்சியின் நிலைத்தன்மையானது சமூக தேவைகளை நிறைவு செய்யும் பொழுது சீர்திருத்த முயற்சிகளை பராமரித்தல், வெளிநாட்டு சார்பு நிலையை குறைத்தல், பொருளாதார அடித்தளத்தை பல்வகைப்படுத்துதல், சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வளர்ச்சியை உறுதி செய்தல் மற்றும் எதிர்கால பொருளாதார அதிர்ச்சிக்கு எதிரான திட்டங்களை வகுத்தல் முதலிய பல காரணிகளை சார்ந்துள்ளது. மேலும் அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திரா கூறுவது போல சிறந்த பொருளியல் கொள்கைகள் மட்டும் இலங்கை
பொருளாதார
மீட்சியிலிருந்து மீட்கும் என்று நம்புவது 100% பொருத்தமானது அல்ல. ஒத்திசைவானது வெளியுறவு கொள்கை பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும். இது இல்லாவிட நீடித்த அபிவிருத்தி அடைய முடியாது. எடுத்துக்காட்டு, இலங்கை பொருளாதாரம் நெருக்கடிக்கு சென்ற வேளையில் இந்தியாவை தவிர வேற இந்த நாடு உண்மையான நண்பனாக செயற்படவில்லை. இந்தியா வீதம் முன்னிபந்தனைகளின்றி 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் உதவி வழங்கியது. இது பன்னாட்டு நாணய நிதியத்தின் 48 மாத பிணையெடுப்பு நிதியான 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட கூடுதலானதாகும். இப்பொழுது இந்தியா இலங்கைக்கு 1 பில்லியன் டாலர் கடன் வசதியை இன்னும் ஓராண்டுக்கு நீடித்துள்ளது. இந்த நடைமுறை விடயங்களை கருத்தில் கொண்டு இலங்கையின் உறுதித்தன்மைக்கான பாதை இந்தியாவின் நெருக்கமான ஒத்துழைப்போடு கட்டமைக்கப்பட வேண்டும். இந்தியாவோடு இணைந்து பணியாற்றுவது பிராந்திய நலன்களை சமநிலைப்படுத்தும் அதே வேளையில் அமெரிக்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதற்கும் இலங்கையை நெருக்கமாக கொண்டு வரும். வான், கடல், எரிசக்தி, வணிகம் மற்றும் மக்கள் தொடர்பு முதலிய ஆழமான இணைப்புகளுக்கான முன்மொழிவுகள் ஏற்கனவே மேசையில் உள்ளன. 2023 ஜூலை மாதத்தில் அன்றைய குடியரசுத் தலைவரான மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒத்துழைப்புக்கான ஒரு கட்டமைப்பை கோடிட்டு காட்டியுள்ளார்கள். புதிய அரசாங்கம் கொள்கையளவில் அதனை செயற்படுத்த ஒப்புக்கொண்டாலும் இவ்விடம் தொடர்பில் முன்னேற்றம் பொது மெதுவாகவே உள்ளது. இந்த முயற்சிகளை செயற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு புதிய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம், திருவண்ணாமலை எண்ணெய் குதம், காங்கேசன்துறை துறைமுகம், நீர்நிலை குழாய் திட்டம் முதலிய திட்டங்கள் விரைவாக செயற்படுத்தப்பட வேண்டும். இவை இலங்கையின் பொருளாதார மாற்றத்திற்கு உண்மையான நம்பிக்கையை வழங்கும் என கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன்.